சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் அத்தியாயம் 3 மரக்கட்டிலில் மந்திரி மகள். மந்திரி மாளிகையின் உப்பரிகையில் பக்கத்து அறைக்கு சென்று கையில் ஒரு விளக்கை ஏந்தி வந்த சேர தூதுவனான சஞ்சயன், தாங்கள் ஏற்கனவே இருந்த அறையில் யாரும் இல்லாததையும் மந்திரி உட்பட மூவரும் அந்தர்த்தனமாகிவிட்டதையும் கண்டு முதலில் வியப்பின் வசப்பட்டான். என்றாலும் கீழே கிடந்த ரோமாபுரி பொன்னாணயத்தை கண்டதும் பெரும் அதிர்ச்சிக்கும் சினத்துக்கும் ஆட்பட்டான். கடல் வேந்தன் என்ற கொள்ளைக்காரன் தன்னை ஏளனம் செய்வதற்காகவே அந்த பொன் நாணயத்தை எரிந்துவிட்டு போயிருக்கின்றான் என்பதையும், அந்த நாணயத்தை கொண்டு தன்னை துப்பறியும்படி அரைக்குவல் விடுத்திருக்கின்றான் என்பதையும் உணர்ந்து கொண்டதால் விளக்கை கீழே வைத்துவிட்டு அந்த நாணயத்தை கையில் எடுத்து இருமுறை திருப்பி பார்த்தார். ஆனால் இருமுறையிலும் ஏதும் விளங்காதது மட்டுமின்றி அந்த நாணயத்தில் இருந்த ரோமாபுரி சர்வாதிகாரியின் உருவம் தன்னை பார்த்து நகைப்பதையும் கண்டதால் சினம் தலைக்கியேற அதை வெளியே விட்டு எரிந்துவிடலாமா என்று சிந்தித்தவன் அது தேவையில்லை என்று முடிவுக்கு வந்து நாணயத்தை தனது கச்சையில் பத்திரப்படுத்திக் கொண்டான். தான் பக்கத்து அறைக்கு சென்று திரும்பிய குறுகிய காலத்தில் மந்திரியையும் அவர் மகளையும் கடத்திச் செல்ல அந்த கொள்ளைக்காரனால் எப்படி முடிந்தது என்ற சிந்தனையில் இறங்கி படியில் இறங்கிச் செல்லும் கதவையும் மற்றும் இரு கோடிகளில் இருந்த அறைகளையும் சோதிக்க முற்பட்ட சேரதூதுவன் படிக்கு செல்லும் அறைக்கதவின் இடுக்கில் ஒரு சிறு சீலை தொங்குவதை பார்த்து அதை எடுத்து பிரித்தான். அதில் வில்லும் அம்பும் பொருந்திய சேரநாட்டு முத்திரை பொறிக்கப்பட்டிருந்ததையும் மேலே இரு வரிகள் எழுதப்பட்டிருந்ததையும் பார்த்த சஞ்சயன், என்ன யோகியன் என்று கடல் வேந்தனை தூற்றவும் செய்தார். நீலக்கள்ளியையும் அவள் தந்தையையும் சந்திக்கு கீழே இடப்பட்டுள்ள முத்திரை பொறித்த இல்லத்துக்கு தனியாக வரவும் துணைக்கு யாரையும் அழைத்து வராதே என்று வரிகள் சீலையில் எழுதப்பட்டிருந்தன. அந்த இரண்டு வரிகளையும் படித்ததும் பெரிதும் திகழடைந்தான் சஞ்சயன். அவன் குறித்த இல்லம் முகத்வாரத்துக்கு அருகே சுள்ளியாற்றின் அக்கரையில் இருக்கிறது என்பதையும், அது கொள்ளைக்காரர் முகமாக முசிறிவாசிகளால் கருதப்படுகிறது என்பதையும் அறிந்தே இருந்த சஞ்சயன், பெரிய அயோக்கியாதி உள்ள அந்த இல்லத்துக்கு மந்திரியையும் மந்திரி மகளையும் இவன் என அழைத்து செல்கின்றார் என்று கடல் வேந்தனை சபிக்கவும் செய்தான். அத்தோடு அந்த பெரிய மாளிகையின் காவலர் யாரும் இந்த அமர்க்களத்தில் தலை காட்டாது இருந்தது அவனுக்கு வியப்பாயிருக்கவே, இவன்கள் எங்கே சென்று விட்டனர் என்று சீறி மாடிப்படிகளில் தடதடவென்று இறங்கிச் சென்று கீழ்தளத்தில் இருந்த காவர் கூடத்தை அடைந்ததும் திகைத்து நின்றார். காவர் கூடத்தின் கதவு பூட்டப்பட்டிருந்ததால் அதை திறக்க தனது கச்சையில் இருந்த குருவாளை எடுத்து அதன் நுனியால் பூட்டை நெம்பி உடைத்து கதவை காலால் உதைத்து திறந்தார். உள்ளே கண்ட காட்சி பெரும் பிரமிப்பை தந்தது சேர தூதுவனுக்கு. 10 காவல் வீரர்கள் ஒரு கயிற்றை கொண்டு கட்டி உருட்டப்பட்டிருந்தனர். அவர்கள் வாயில் துணியும் நன்றாக திணிக்கப்பட்டிருந்தது. உள்ளே நுழைந்த சஞ்சயனை கட்டுண்ட காவலர் பரிதாப கண்களால் பார்த்தனர். கட்டுக்களை அவிழ்த்து விடும்படி சைகையும் செய்தனர். அவர்களை பற்றிய வெறுப்பு சஞ்சயனுக்கு அதிகமாயிருந்தாலும் அந்த சமயத்தில் தன் வெறுப்பையோ சினத்தையோ காட்டுவதில் அர்த்தமில்லை என்பதை உணர்ந்தபடியால் அவன் மிக துரிதமாக அவர்களின் கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். கைகள் அவிழ்க்கப்பட்டதுமே கால் கட்டுகளையும் எல்லாரது உடலுக்கும் குறுக்கே ஓடிய கட்டையும் பிரித்து கொண்டதன்றி வாயில் இருந்த துணியையும் எடுத்துவிட்ட காவலர்கள் கை கால்களில் சுரனை வரவழைத்துக் கொள்ள அவயங்களை உதறிக் கொண்டனர். அவர்கள் தலைவன் இடுப்பையும் இருமுறை வளைத்து சொடுக்கு எடுத்துக் கொண்டார். மிகுந்த ஏளனத்தோடு அவர்களை நோக்கிய சஞ்சயன், என்ன தேக பயிற்சி செய்து கொள்கின்றீர்களா என்று வினவினார். அந்த கேள்வியால் அவர்கள் யாரும் வெட்கப்பட்டதாக தெரியவில்லை. அவர்கள் தலைவன் துணிவாகவே சஞ்சயனை நோக்கி,
தலைவரே, தாங்கள் வராதிருந்தால் எங்கள் கதி என்னவாயிருக்குமோ தெரியவில்லை என்று கூறியபடி மீண்டும் ஒருமுறை இடுப்பையும் வளைத்து தன்னை சரி செய்து கொண்டார்.
நன்றி சொன்னீர்களா தூதுவரே? இடுப்பை முறித்தால் கூட இதமாயிருக்கும் போல் தெரிகிறது. அந்த அயோக்கியன் என்னை என்ன செய்து விட்டால் என்பது தெரியவில்லை என்றான் காவலர் தலைவன்.
சஞ்சயன் மேற்கொண்டு உரையாடலை வளர்த்து விரும்பவில்லை. என்ன நடந்தது என்று ஒரு கேள்வியை மட்டும் கேட்டான்.
நான் இந்த அறையில் காவல் செய்து கொண்டிருந்த போது நீண்ட வாளை தரித்து ஒருவன் வந்தான். அதோ அந்த சாளரத்தின் மூலம். சாளரம் பின்னால் இருப்பதால் அவன் வந்ததையே நான் கவனிக்கவில்லை. அவன் பூனை போல சந்தடி செய்யாமல் சாளரத்தில் இருந்து குதித்த போது நான் திரும்பினேன். அடுத்த வினாடி அவன் வாளின் நுனி என் கண்களின் முன்பு லேசாக அசைந்தது. கண் வேண்டும் என்றால் கத்தாதே என்று எச்சரிக்கை செய்து எனது கச்சையிலிருந்து வாளை தனது இடக்கையால் உருவிக்கொண்டான். அடுத்து உத்தரவிட்டான், இந்த மாளிகையின் உப்பரிகை படிகளை காவல் புரியும் ஆட்களை அழை என்று. அப்படி உத்தரவிட்டவன் நான் வாயை திறக்க முன்பாக அறை கதவின் தாளை திறந்து அதன் மறைவில் நின்று கொண்டான். என்னையும் வரும்படி செய்க செய்து என்னை தனக்கு முன்னால் நிறுத்தி கொஞ்சம் விஷமம் செய்தாலும் பிணமாகி விடுவாய். ஆட்களை கூப்பிடு என்றான். நான் ஆட்களை அழைக்க அவர்கள் உள்ளே வந்ததும் அவன் கதவை மூடிய நெஞ்சில் வாளின் நுனியை ஊன்றிய வண்ணம் அவர்கள் வாட்களை கீழே எரிந்துவிட சொல் என்றான். அவன் இஷ்டப்படி செய்வதை தவிர வேறு வழி இல்லாததால் அப்படி செய்தோம். அடுத்து என்னை ஒரு கயிற்று எடுத்து ஆட்களை படுக்கச் சொல்லி பிணைக்க செய்தான். பிறகு அவர்களோடு என்னையும் பிணைத்து விறகு கட்டு மாதிரி செய்து வாட்களை எங்கள் கைகளுக்கு எட்டா வண்ணம் காலால் உதைத்து எரிந்தான் ஒரு மூளைக்கு. பிறகு எனது மாற்று உடையை எடுத்து கிழித்து எங்கள் வாய்களில் துணியை அடைத்தான். பிறகு எனது கச்சையிலிருந்து அரைச்சாவியை எடுத்துக்கொண்டு கதவையும் பூட்டிச் சென்றான். நடந்தது இதுதான்
என்று காவலர் தலைவன் கதையை சொன்னான். சஞ்சயன் சிறிது சிந்தனையில் இறங்கி, வந்தவனுக்கு இந்த மாளிகையின் காவல் முறை நன்றாக தெரிந்திருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இருப்பினும் ஒன்று விளங்கவில்லை சஞ்சயனுக்கு. மந்திரியும் அவர் மகளும் சிறிதும் அரவம் செய்யாமல் அந்த கொள்ளைக்காரனோடு எப்படி சென்றார்கள் என்று தன்னை வினவிக்கொண்டாலும் மேலும் காலம் கடத்த இஷ்டம் இல்லாமல் கடல்வேந்தன் கட்டளைப்படி சுள்ளி ஆற்றை நோக்கிச் சென்றான். அப்புறம் நடந்த நிகழ்ச்சிகள் அவனுக்கு மிக விசித்திரமாயிருந்தன. ஆற்றங்கரை படகுத்துறையில் பல படகுகள் இருந்த போதிலும் படகுக்காரர்கள் பலரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு படகுக்காரன் மட்டும் சிறு விளக்கு ஒன்றை வைத்துக் கொண்டு எதையோ படித்துக் கொண்டிருந்தான். அவனை அணுகிய சஞ்சயன், ஏய் என்ன படுகின்றாய் என்று அதட்டலாக கேட்டவுடன் லேசாக தலையை தூக்கிய படகோட்டி புன்முறுவல் செய்து,
சேர நாட்டில் படிப்புக்கு தடை உண்டா
என்று அலட்சியமாக கேட்டான். கேட்டதற்கு பதில் சொல் என்று சஞ்சயனை நோக்கி கண்களை உயர்த்திய படகோட்டி,
உங்களுக்கு இலக்கிய அறிவு உண்டா
என்று வினவினான். அதை பற்றி இப்பொழுது என்ன என்ற சஞ்சயன் குரல் சீற்றத்தோடு ஒலித்தது.
கவிதை படிக்கின்றேன், மகாகவி பரணர் இயற்றியது
என்றான் படகோட்டி. சேர மன்னனின் இடைப்பிரியா நண்பரும் சங்ககால சிறப்பு கவியுமான பரணர் பேரை சொன்னவுடன் சிறிது தலை தாழ்த்தினான் சஞ்சயன். சொன்னவன் படகோட்டியாய் இருந்தாலும் கூட அடுத்து கேட்டான்,
படகோட்டி கவிதையை பிறகு படிக்கலாம், படகை விடுகின்றாயா என்று.
ஆஹா விடுகின்றேன் என்று படகோட்டி. தூதுவரே, ரோமாபுரி பொன்னாணியம் கொண்டு வந்திருக்கின்றீரா
என்று கேள்வி கேட்டான். பேரதிர்ச்சி அடைந்த சஞ்சயனவன் கடல்வேந்த நாளாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவனை சிறை செய்தால் என்ன என்று முதலில் நினைத்தாலும் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு கச்சையில் இருந்த பொன் நாணயத்தை எடுத்து படகோட்டியிடம் நீட்டினார். படகோட்டி அந்த நாணயத்தை வாங்கி தனது கச்சையில் செருகிக் கொண்டு படகுக்கு அருகே நீரில் நின்று கொண்டிருந்த சஞ்சயனை நோக்கி,
தூதுவரே ஏறுங்கள் படகில்
என்றார். சஞ்சயன் சந்தேகத்தோடு கேட்டார்,
எங்கே போக என்று.
வில்லம்பு லட்சண இல்லத்திற்கு
என்று சகஜமாக சொன்ன படகோட்டி சஞ்சயன் படகில் ஏறியதும் துடுப்புகளை கொண்டு படகை துழாவி செலுத்தினார். அன்று இரவு கள்ளியாற்று சங்கமத்துறையில் அலைகள் அதிகமாயிருந்ததால் உள்ளே புகுந்துவிட்ட கடல் நீர் சற்று அதிகமாகவே இருந்தது. காற்று விரி என்று பயங்கரமாக வீசி அதில் படகு ஆடினாலும் படகோட்டி படகை அலட்சியமாக சற்று தூரம் சங்கமத்துறையை நோக்கி செலுத்திய பிறகு அதை எதிர்கரைக்கு திருப்பினார். இதில் கரையில் இருந்த பல இல்லங்களில் ஒன்றை கூட ஒட்டாமல் தன்னந்தனியே நின்ற வில்லம்பு லட்சணை இல்லத்தின் முகப்பில் ஒரே ஒரு தனி விளக்கு மட்டும் சுடர்விட்டு கொண்டிருந்தது. அந்த இல்லத்தின் முகப்பில் காவல் ஏதும் இல்லாததை கவனித்த சஞ்சயன்,
இந்த திருடனுக்கு துணிவு மிக அதிகம். இவன் இங்கிருப்பது முன்னமே தெரிந்திருந்தால் அவனை எனது வீரர்களை கொண்டு என்று பிடித்திருப்பேனே. இவன் இருப்பதை ஏன் எனது ஒற்றர் சொல்லவில்லை என்று வினா எழுப்பிய வண்ணம் படகு கரையோரமாக நின்றதும் படகில் இருந்து தரையில் குதித்தான்.
அவன் இறங்கியதும் அவனோடு இறங்கி படகை தலையில் பிணைத்த அந்த படகோட்டி மீண்டும் படகில் உட்கார்ந்து பரணரின் கவிதையை படிக்க தொடங்கினான். அந்த படகோட்டியின் அலட்சியமும் அவன் எதை பற்றியும் சிந்திக்காமல் கவிதை படிக்க தொடங்கியதையும் கண்டதால் மிகுந்த எரிச்சலுக்கு உள்ளானாலும் ஏதும் செய்ய இயலாத சஞ்சயன் எதிரே தெரிந்த கொள்ளையர் இல்லத்தை நோக்கி நடந்தான். அவன் அந்த இல்லத்தின் படிகளில் ஏறியதும் அதன் பெருவாயில் தானாகவே திறந்தது. கதவை திறந்த முரடன் ஒருவன் சஞ்சயனுக்கு தலை வணங்கி,
வேந்தர் அறை கோடியில் இருக்கிறது
என்று பணிவோடு தெரிவிக்க அந்த அறையை நோக்கி நடந்தான் சஞ்சயன். அந்த அறை கதவு திறந்தே இருந்ததால் உள்ளிருந்த விளக்கு வெளிச்சம் பட்டையாக விழுந்திருந்தது. அந்த வெளிச்சத்திற்கு சற்று முன்னதாகவே நின்று உள்ளே எட்டி பார்த்தான் சஞ்சயன். அங்கிருந்த பஞ்சனையற்ற மரக்கட்டிலில் நிலக்கள்ளி சுரணையற்று படுத்து கிடந்தாள். அவளை உற்று நோக்கிக் கொண்டு நின்றான் கடல்வேந்தன். அவனுக்கு பக்கத்தில் கவலை தோய்ந்த முகத்தோடு அழிம்பில் வீழ் நின்றிருந்தார். அந்த கட்டிலின் மறுபுறத்தில் நிலக்கள்ளியின் தலைமாட்டில் மற்றொரு மனிதர் நின்றிருந்தார். தலை குனிந்த வண்ணம்
அவர் சிறிது நேரத்துக்கு பிறகு தலை நிமிர்ந்த போது அரை விளக்கின் வெளிச்சம் அவர் முகத்தின் மீது விழவே சஞ்சயன் மிதமிஞ்சிய வியப்புக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாகி பிரம்மை பிடித்து சிலையென்று நின்று விட்டான் பல வினாடிகள்.
இவரா, இவருக்கும் கொள்ளைக்காரனோடு பழக்கமா? அரசன் உப்பை தின்று
என்று நினைப்பை ஓட்டியவன் மேலும் நினைக்கவும் சக்தியற்று கல்லாய் சமைந்து விட்டார்.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.